إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள், குடும்பத்தார்கள், கிளையார்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. உந்துமிக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹை பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு ஒசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இறக்கமுள்ள நாயன் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு நம்மை ஒரு பெரிய நோக்கத்தோடு துனியா உட்கானப்பு இருக்கிறார். இந்த வாழ்க்கை முறையை நமக்கு தந்து வாழ்க்கையை தயார் செய்யக்கூடிய இடமாக துனியாவை ஆக்கி சொர்க்கத்தை சம்பாதிக்கக்கூடிய இடமாக இதை தந்திருக்கிறான். இந்த சுவர்க்கத்தை சம்பாதிப்பதற்கு மிக ஒரு தகுதியான ஒரு காலப்பகுதியையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்நாளில் ஏற்படுத்தியிருக்கிறான். மனிதனுடைய வாழ்நாளை எடுத்து பார்த்தால் அல்லாஹ் மனிதனை பற்றி குர்ஆனில் சொல்லும் பொழுது மூன்று கட்டமாக நாம் மனிதனை ஆக்கி வைத்திருக்கிறோம். முதலாவது பலவீனம், இரண்டாவது பலம், மூன்றாவது பலவீனம் என்ற ஒரு வாழ்க்கை மனிதனுடைய ஒரு வாழ்க்கையுடைய ஒரு திட்டத்தில் நாம் மூன்று விதமான நிலைமைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது பலகீனமாக குழந்தையாக இருக்கும் பொழுது அவனால் சாதிக்க முடியாத விஷயங்களை அல்லாஹ் அவனுக்கு குழந்தை என்ற ஒரு பெயரை வைத்து அவன் இன்னொரின் பக்கம் தேவையுடையவனாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் தஃபின், அல்லாஹ் உங்களை பலகீனமான ஒரு அமைப்பிலிருந்துதான் உங்களை படைத்திருக்கிறான். ஆரம்பம், அதுக்கு பின்னால் சும்மா ஜஅல மின் பஅதி தஃபின் குவ்வா, அதன் பின்னால் உங்களை அல்லாஹ் சக்தியுடைய ஒரு அமைப்பாக படைத்திருக்கிறான். இதுக்கு தஃப்ஸீர் செய்யக்கூடிய உலமாக்கள் சொல்கிறார்கள் பலஹீனம், அதுக்கு பின்னால் பலம், அதுக்கு பின்னால் பலஹீனம், வாலிபம், அதுக்கு பின்னால் வயோதிப முதிர்ச்சி. இந்த கட்டங்களை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு படைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களை, குழந்தை பருவத்தை தாண்டி நாம் வாலிப பருவத்தில் இருக்கிறோம், இன்னும் சிலர்கள் வயோதிப பருவத்தில் இருக்கிறோம். இந்த மூன்று கட்டங்களிலும் இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு மிகவும் கவனிக்க வேண்டிய, மிகவும் உன்னிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கட்டமாக, ஒரு பகுதியாக வாலிபம் என்ற பகுதியை சொல்லியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எல்லோரும் வாலிபத்தை அடைந்திருக்கிறோம், வாலிபத்தை அடைந்து கடந்திருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய இந்த கட்டங்கள் மூன்று கட்டத்தில் வாலிபத்தை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும், வாலிப வயதுடையவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை கூடுதலாக பேசியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு குழந்தை பிறந்தவுடன், குழந்தை என்று சொல்வோம், பால் குடித்தவுடன் அது பால் மறக்கடிக்கப்பட்டதன் பின்னால் பலவிதமான கட்டங்களை தாண்டி பருவ வயதை அடைகிறது. 12-13 வயதுக்கு பின்னால் அவரை வாலிபன் என்று சொல்லலாம். நம்முடைய வாசியில் சொன்னதாக இருந்தால் இவன் ஒரு பொடியன் என்று சொல்லலாம். கண்ணியமானவர்களே, அதன் பின்னால் உலமாக்களுடைய கருத்துப்படி ஒரு மனிதனுடைய 40 வயது வரைக்கும் வாலிபன் என்று சொல்லலாம். ஒரு மனிதன் பரு வயதை அடைந்து அவன் 40 வயதை பூர்த்தி அடையும் வரைக்கும் வாலிபன் என்று சொல்லலாம். இந்த வாலிபத்தை நீங்கள் கனிமத்தாக அடைந்து கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய பாக்கியமான ஒரு காலகட்டம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கடக்கக்கூடிய மிக முக்கியமான, மிக விசேஷமான ஒரு காலகட்டம் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய வாலிபம். பருவ வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் அடையக்கூடிய இந்த காலகட்டம் மிக முக்கியமானது. நபியவர்கள் சொன்னார்கள், 5 விஷயங்களுக்கு முன்னால் 5 கனிமத்தாக கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள், ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக் கொள்ளுங்கள். சொன்னார்கள், ஷபாபக கபல ஹரமிக், உன்னுடைய வாலிபத்தை உனக்கு வயோதிகம் வரும் முன்னால், உனக்கு முதுமை வருவதற்கு முன்னால் அதை நீ கொள்ளையடித்துக் கொள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இரக்கமானவர்களே, அந்த மிக முக்கியமான ஒரு பகுதி தான் நம்முடைய வாலிபம். அல்லாஹ் இந்த வாலிபத்தை பற்றி, இந்த வாலிபத்துடைய கட்டத்தை பற்றி நாளை மறுமையில் விசேஷமாக கேள்வி கேட்கிறக்கிறான். நபியவர்கள் சொன்னார்கள், 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் நாளை மறுமையில் ஒரு அடியானுடைய ஒரு காலை நகற்ற முடியாது, அகற்ற முடியாது, அகட்ட முடியாதுன்னு சொன்னார்கள். அது ஒரு கேள்விதான் கண்ணியமானவர்களே. அன்உமுரிஹி சீமா அஸ்னா, உன வாழ்நாள நீ எப்படி கழிச்சாய்? வாழ்நாள் எடுத்துக்கொண்டால் வாலிபமும் வாழ்நாள் இருக்கிறது, வயோதிபமும் முதிர்ச்சியும் வாழ்நாள் இருக்கிறது. முழு வாழ்க்கையையும் பற்றி அல்லாஹ் கேட்டுவிட்டு விசேஷமாக இன்னொரு கேள்வியை கேட்பான், வான் ஷபாபிஹி சீமா அஸ்னா, உன வாலிபத்தை எப்படி கழித்தாய்? கண்ணியமானவர்களே, எல்லோருக்கும் இலகுவாக விளங்கிக் கொள்ள விஷயம் தான், வாழ்க்கையை பத்தி கேட்டால் வாலிபமும் வாழ்க்கைக்குள்ளதான் இருக்குது. வாலிபத்தை பத்தி விசேஷமாக கேட்க வேண்டிய தேவை கிடையாது. இறந்தாலும் வல்லவன் அல்லாஹ் வாலிபத்துடைய முக்கியத்துவம், வாலிபத்துடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் கருதி அந்த கேள்வியை தனிமையாக கேட்க இருக்கிறான். ஏன் கண்ணியமார்களே, வாலிபம் என்பது ஒரு வகையான பைத்தியம் என்று சொல்வார்கள். ஒரு சில ஹதீஸ்களில் ஹதீஸ் என்று சொல்லப்பட்டாலும் அஷபாப் ஷபத்தும் மினல் ஜுனூன் என்று ஹதீஸ் சொல்லப்பட்டாலும் அது ஹதீஸ் இல்லை, ஆனால் பரவலாக சொல்லப்படக்கூடிய ஒரு கருதான், வாலிபம் என்பது ஒரு வகையான பைத்தியம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பைத்தியம் இருக்கிறது. ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு மொடலை தனக்கு முன்னால் எடுத்து வைத்துக் கொண்டு, சிலருக்கு போன் பைத்தியம், அவருக்கு எப்ப பார்த்தாலும் மார்க்கெட்ல வரக்கூடிய, சந்தைக்கு வரக்கூடிய புதுவிதமான போனை அவர் பாவிப்பதற்குரிய பைத்தியம் அவருக்கு போன் பைத்தியம். இன்னும் சிலருக்கு வாகனம், இன்னும் சிலருக்கு ஆடை, இன்னும் சிலருக்கு முடி, இன்னும் சிலருக்கு பெண்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் வாலிப வயதில் ஒவ்வொரு விதமான பேஷன், பைத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான உணர்வு, ஒரு விதமான தன்மை இருக்கிறது. அதனால் தன் கண்ணியமானவர்களே, யார் இந்த வாலிபத்தில் இருக்கக்கூடிய இந்த தன்மையை இபாதத்துடைய பைத்தியத்தில், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயத்தில், தீனை வளர்க்கக்கூடிய விஷயத்தில், தீனுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில், இஸ்லாத்துக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில், தன்னுடைய தன்னிடத்தில் மார்க்கம் வர வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் மார்க்கம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் இந்த வாலிபத்தை உபயோகிக்கிறார்களோ இவர்களுக்கு விசேடமான சன்மானமும் இருக்கிறது. முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், அஜிப ரப்புக மின் ஷாபின் லைஸத் லஹு சபுவா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான், ஒரு வாலிபனை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். அஜிப ரப்புக மின் ஷாப், ஒரு வாலிபனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். எப்படியான வாலிபன்? லைஸத் லஹு சபுவா, அவனுக்கு சபுவா கிடையாது. உலமாக்கள் சபுவாவை பற்றி விளக்கம் சொல்லும் பொழுது அவனுக்கு இந்த பைத்தியம், வாலிபத்தில் வரக்கூடிய இந்த பைத்தியம், ஒரு விதமான தன்மை கிடையாமல் இருக்கிறாரே, இந்த வாலிபனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். வாலிப வயசுல எல்லாருக்கும் இந்த ஒரு தன்மை வரும், எதையும் செய்யணும், எதிலையும் விருப்பம், ஒரு விடயத்தில் ஈடுபாடுக்கும் அதிலே சென்று விடுவார்கள். அது கூடுமா கூடாதா, தடை செய்யப்பட்டிருக்கிறதா, ஆகுமானதா என்பதை பார்க்காமல் இருக்கிறார்களே. இப்படி இந்த தன்மை இல்லாத ஒரு வாலிபனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். இம்மா குசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், வாலிபனை பொறுத்தவரையில் 2 விதமான வாலிபர்கள் இருக்கிறார்கள். ஒன்று சபுவா, இந்த பைத்தியத்தனம் இருக்கக்கூடிய வாலிபர்கள், பைத்தியத்தனம் இல்லாத வாலிபர்கள். யாரிடத்தில் இந்த தனம், இந்த குணம் இல்லையோ இப்படிப்பட்ட வாலிபர்களை அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படுகிறான். இப்படிப்பட்ட வாலிபர்கள், எந்த வாலிபர்கள் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் கழித்தார்களோ, அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் செலவழித்தார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் விசேடமான சன்மானத்தை அமைத்திருக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் 7 நபர்களுக்கு நிழல் கொடுப்பான்.
அந்த ஏழு நபர்கள் மிக முக்கியமானவர்கள். அதில் ஒருவர் தான் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதத்தில் தன்னுடைய வாலிபத்தை கழித்த ஒரு வாலிபரை அல்லாஹ் நாளை மறுமையில் நிழலே கிடையாத அந்த கியாமத்துடைய நாளில் நல்லா நிழல் கொடுப்பான். கண்ணியமானவர்களே, காரணம் என்ன? ஏன் இவ்வளவு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது? கியாமத்துடைய நாளில் மக்கள் அல்லோல கல்லோலப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இவருக்கு ஏன் நிழல் கொடுக்கிறான்? இந்த பைத்தியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாலிபத்தை, இந்த வாலிபத்துடைய ஏற்படக்கூடிய இந்த குணத்தை, இந்த தன்மையை அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதில், தீனை வளர்ப்பதில், தீனை உலகத்தில் பரப்புவதில் யார் ஈடுபடுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சன்மானத்தை கொடுக்கிறான். அன்பார்ந்தவர்களே, பெரியவர்களே, கண்ணியமான சகோதரர்களே, இந்த வாலிப பருவத்தை நம்முடைய முன்னோர்கள் எப்படி கழித்திருக்கிறார்கள்? நாமும் வாலிபர்களாக இருக்கிறோம். நான் இந்த வாலிபத்தை எப்படி கழித்திருக்கிறேன், எப்படி கழித்து கொண்டிருக்கிறேன்? கண்ணியமான சகோதரர்களே, நம்முடைய முன்னோர்கள் நபிமார்கள் சஹாபாக்களுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். ஏராளம் அந்த வாலிப வயதில் சொல்ல போனால் கண்ணியமானங்களை 13, 14, 15, 20, 30 வயதுகளில் இஸ்லாத்துக்காக எவ்வளவு பெரிய விடயங்களை சாதித்து இருக்கிறார்கள். இந்த வாலிப வயதுதான் கண்ணியமானவர்களை வேண்டியதை செய்யக்கூடிய ஒரு வயது. அல்லாஹ் சொல்லிட்டான், கூவா, சக்தி உள்ள ஒரு காலம். வயது போனால் நம்மால் ஒன்றும் சாதிக்க முடியாது, செய்ய முடியாது. குழந்தையாக இருக்கும் பொழுது, சிறு பையனாக இருக்கும் பொழுது நம்மால் சாதிக்க முடியாது. சாதிப்பதற்கும் தீனை வளர்ப்பதற்கும் எதுக்கும் ஒரு உகந்த ஒரு காலகட்டம் தான் நம்முடைய இந்த வாலிப கட்டம். கண்ணியமானவர்களே, நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய சம்பவம். கண்ணியமான நம்ரூதோடு ஏற்பட்ட பிரச்சனை எல்லோருக்கும் தெரியும். அந்த இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய இந்த வாலிப வயதில் எப்படி நடந்து கொண்டார்கள், இதை நான் உங்களுக்கு ஒரு அழகான படிப்பினை, தன்னுடைய வாலிபத்தில், தன்னுடைய வாலிப வயதில் எப்படி இஸ்லாத்தை பரப்புவதில் தன்னுடைய நுணுக்கத்தை, அறிவை, விளக்கத்தை பயன்படுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதில் தூரமானவர்கள் இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள். ஆனால் மக்கள், தந்தை, அவருடைய குடும்பங்கள், மக்கள் அல்லாஹை அல்லாத தெய்வங்களை, சிலைகளை வழங்கிக் கொண்டிருந்தார்கள். பாடம் படித்து கொடுக்க வேண்டும், சொல்லி பார்த்தார்கள், விளங்கவில்லை. எல்லோரும் பிறநாளுக்கு போன சமயம் சிலைகளை உடைத்து விட்டு பெரிய சிலையில் கோடாரியை கழுத்தில் மாட்டிவிட்டு வந்து விட்டார்கள். வந்து பார்த்தார்கள், மக்கள் ஆச்சரியம், சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, சிலைகள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது. கேட்டால், யார் அப்ப உடைச்சிருக்கிறது, இப்படி வேலை செய்யக்கூடியவர் யார்? சொன்னாங்க, இப்ராஹிம் இப்ராஹிம் சொல்லக்கூடிய ஒரு வாலிபரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் சிலைகளும் சிலை வணக்கத்தை வெறுக்கக்கூடியவர், சிலை வணக்கத்தை எதிர்க்கக்கூடியவர், சிலை வணக்கம் கூடாது என்று சொல்லக்கூடியவர் அவராகத்தான் இருக்கணும். அந்த வாலிபரை, அந்த பொடியனை பிடிச்சு நாங்க கேட்போம். சுபஹானல்லாஹ், கண்ணியமாக அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லிருக்கிறான். என்றால் கண்ணியமார்களே, வாலிபன், ஒரு வாலிபனை பத்தி நாம் கேட்டிருக்கிறோம். அவரை பத்தி மக்கள் பேசிக்கொள்றாங்க, அவட பேர் இப்ராஹிம், அவர் சிலைகளை பத்தி வேணாம் என்று சொல்கிறாராம் என்று ஒரு வாலிபனை பத்தி பேச்சு நடக்கிறது அரசனுக்கு முன்னால். கண்ணியமார்களே, அந்த வாலிபனை கொண்டு வரப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொண்டு வரப்பட்டார்கள். கேட்டாங்க, நீங்களா உடைச்சீங்க? சொன்னாங்க, உங்களோட பெரியாள்கிட்ட கேட்டுக்கோங்க, பெரியாள்ட கழுத்துல கோடாரி இருக்குது, அவர் எல்லாத்தையும் உடைச்சி போட்டு இருக்கலாம், அவட்ட கேட்டுக்கொள்ளுங்க. சொன்னாங்க, அந்த சிலைகளை வணங்கக்கூடியவர்கள், சிலை எப்படி அப்பா பேசும், நீ சிலைகிட்ட போய் கேட்க சொல்றாய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ் அலஹா சொல்கிறார்கள், எந்த சிலைகள் பேசாதோ, எந்த சிலைகள் யார் உடைத்ததுன்னு தெரியாதோ அவர்களை போய் வணங்குவீர்களே, அதைத்தான் நான் வேண்டாம் என்று சொல்கிறேன் என்று சொன்னதும் எல்லோருக்கும் விஷயம் புரிந்துவிட்டது. ஆனால் இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கொலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களை, எத்தனை வயசு? தஃப்ஸீருடைய உலமாக்களுடைய கருத்துப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நேரம் 18 வயசு. சுப்ஹானல்லாஹ், கண்ணியமார்களே, அந்த 18 வயசு வாலிபருடைய ஒரு அரசனுக்கு முன்னால் அல்லாஹுவை பற்றி, தீனை பற்றி சொல்லக்கூடிய துணிச்சலான தைரியம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவர்கள் தன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்தினார்கள். பிடித்தார்கள், நெருப்பிலே போட வேண்டும் என்று சொன்னார்கள். சொன்னார்கள், பரவாயில்லை, அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பான். கண்ணியமான அவர்களே, பலவிதமான ரிவாசியில் பலவிதமான அறிவிப்புகள் பதிவு செய்யப்பட்டாலும் நெருப்பிலே போடப்படக்கூடிய சமயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வயது 18, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், உதவி செய்வோனுமா, அல்லாஹ் எனக்கு இருக்கிறான், சுப்ஹானல்லாஹ். இவனுடைய உறுதி பாருங்கள், அந்த வாலிபனிடத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த வார்த்தையை கொண்டு நெருப்பை அல்லாஹ் சூடும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு முறைக்கு ஆக்கி வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பவத்தை எடுத்து பாருங்கள். ஒரு பெண்ணோடு நடந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை, ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன், ஒரு பயங்கரமான சூழல், ஒரு பெண் தன்னோடு தவறாக நடக்க பார்க்கிறாள். மிக அழகான வாலிபன், மிக அழகான ஒரு ஜவான், சுப்ஹானல்லாஹ், கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. பெண் சொல்கிறார், வாப்பா, இன்னொரு தவறுடன் தவறாக நடந்து கொள் என்று அழைக்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சொல்கிறார், மஆத் அல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, இது தவறான விஷயம், அல்லாஹ் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடிய அல்லாஹ் வழியை ஏற்படுத்தி கொடுத்தான். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு இளம் வாலிபர். குர்ஆனில் பல சம்பவங்கள், நாம் ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் விசேஷமான ஒரு வாலிப கூட்டத்துடைய சம்பவத்தை பத்தி சொல்கிறான். நாங்கெல்லாம் சொல்றோம், எங்கட கேங் ஒன்று இருக்குது, எங்கட கேங்க யாராலே முசுப்பேலாது, ஈமானுடைய உணர்வை சுமந்த ஒரு வாலிப கேங்குடைய கூட்டத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபில் சொல்கிறான். பேரே சூரத்துடைய பேரே சூரத்துல் கஹ்ஃப். அன்பார்ந்தவர்களே, யார் அந்த வாலிபர்கள், யார் அந்தவார்கள்? அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், நஹ்னு நக்ஸு அலைக்கு அஹ்ஸனல் கஸஸ், நாங்கள் உங்களுக்கு அழகான சம்பவங்களை சொல்கிறோம். அழகான சம்பவம் யாரு? ஒரு வாலிப கூட்டத்துடைய சம்பவம். ஈமானுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்த நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்மார், உலகத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்மார் இருக்கிறாங்க. மதுவுக்காக வேண்டி ஒன்று சேரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்மார், ஹராத்துக்காக ஒன்று சேரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்மார், பாவத்துக்காக ஒன்று சேரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்மார், இந்த கூட்டம் ஈமானுக்காக வேண்டி அல்லாஹுக்காக ஒன்று சேர்ந்த ஒரு வாலிப கூட்டம், ஒரு வாலிப ஃப்ரெண்ட்ஸ்மார். அல்லாஹ் இந்த கூட்டத்தை பற்றி குர்ஆனில் பேசுகிறான். கியாமத் வரைக்கும் அல்லாஹ் இந்த சம்பவத்தை முழு வாலிபர்களுக்கும் படிப்பினையாக வைத்திருக்கிறான். யாரெல்லாம் வாலிப பருவத்தில் இருக்கிறோமோ, சூரத்துல் கஃப் எடுங்கள் கண்ணியமானவர்களே, புரட்டுங்கள் அந்த சம்பவத்தை. அந்த வாலிபர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அரசனுக்கு முன்னால் எப்படி நடந்து கொண்டார்கள், அரசன் கொலை செய்யும் பொழுது நான் உங்களை கொலை செய்வேன் என்று சொன்ன சமயம் எப்படி அரசனுக்கு பதில் சொன்னார்கள்? சுப்ஹானல்லாஹ், இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனூ பிரப்பிஹிம் வஜிதனாஹும் ஹுதா. இன்னஹும் ஃபித்யதுன், இவர்கள் ஒரு வாலிப கூட்டம், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவர்கள், அவர்களுக்கு நாம் நேர்வழியை அதிகரிக்க செய்தோம். என்ன சொன்னார்கள்? அரசன் பிடித்தான், எனக்கு இன்றைக்கு சுஜூத் செய்யணும், நீ இந்த அல்லாஹ்வை வணங்க கூடாது, என்னை வணங்கணும். சொன்னான், காலூ ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நதுவ மின் தூனிஹி இலாஹா லக்கத் குல்னா இதன் ஷததா. ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், ஏன் ரப்பு, இந்த வானம் பூமியை படைத்தவன் நீ கிடையாது, உனக்கு வணங்க மாட்டோம், உனக்கு சரம் பணிய மாட்டோம். அரசனுக்கு முன்னால் ஒரு வாலிப கூட்டம் அரசனுக்கு முன்னால் பதில் சொல்கிறார்கள், ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நதுவ மின் தூனிஹி இலாஹா, அல்லாஹ் அல்லாத யாரையும் நாங்க வணங்க மாட்டோம், கூப்பிடவும் மாட்டோம், அழைக்கவும் மாட்டோம். சுப்ஹான ஜல்ல ஜலாலு. கண்ணியமார்களே, இந்த சம்பவத்தை மிக அழகான சம்பவம், நீண்ட தூரம் பேச வேண்டும், ஆனால் குறிப்பிட்ட அந்த விடயத்தை மாத்தம் சொல்கிறேன். அரசன் மூன்று நாள் நேரம் கொடுக்கிறான், மூன்று நாள் டைம் தருகிறேன், நேரம் தருகிறேன், நீ என்னை வணங்காவிட்டால் உங்களை கொலை செய்து விடுவோம். அரசனிடமிருந்து விடை பெற்று அவர்கள் ஒரு இடத்துக்கு ஒதுங்குகிறார்கள், ஒரு குகைக்கு வருகிறார்கள், தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு இடத்தை தேடுகிறார்கள். அல்லாஹ் ஒரு குகையை கொடுக்கிறான், அந்த குகையில் 309 வருடங்கள், பெரிய கணக்குப்படி 309 வருடங்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அவர்கள் 309 வருடங்களுக்கு பின்னால் வாலிபர்களாகத்தான் அல்லாஹ் அவர்களை எழுப்பினான். தூங்கவில்லை, பார்ப்பதற்கு விழித்தால் போல் இருந்தார்கள், ஆனால் தூங்கினார்கள். வதஹ்சபுஹும் ஐகாதன் வஹும் ருகூத். கண்ணியமானவர்களை, சம்பவம் மிக நீண்ட சம்பவம், அல்லாஹ் அவர்களை எப்படி பாதுகாத்தான், பாதுகாத்த அமைப்பு என்ன, மிக நீண்ட சம்பவம். என்ன சொல்லுவார்கள் என்றால், கண்ணியமானவர்களை, ஒரு வாலிப கூட்டம் எப்படி அரசனுக்கு முன்னால் தீனை பாதுகாக்கும் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், யார் இவர்கள், வாலிபர்கள். அல்லாஹ் இந்த வாலிப சம்பவத்தை நமக்கும் உங்களுக்கும் உதாரணமாக வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஏன் நம்மட வாலிபம் வேற வழியில கழிஞ்சு கொண்டிருக்கிறது? அன்பார்ந்தவர்களே, எங்கட வாலிபத்துக்கு என்ன நடக்குது? ஒவ்வொருத்தரும் என்ன பைத்தியத்தில் இருக்கிறோம்? நான் என்னுட்பட கேள்வி கேட்டுக் கொள்கிறேன் கண்ணியமார்களே, நாம் நம்முடைய வாலிபத்தை எந்த பைத்தியத்தில் வைத்திருக்கிறோம்? போனிலா, லக்கப்பிலா, பைக்கிலா, வாகனத்திலா, வீட்டிலா, தொழிலா, டிரெஸ்ஸிலா, முடியிலா? கண்ணியமார்களே, ஒவ்வொருத்தருக்கும் விதம் விதமான பைத்தியத்தில் நாம் வாலிபத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம். சில உம்மா அப்பமார் சொல்றாங்க, இவனை ஏன் பெற்றனோ தெரியாது. கண்ணியமார்களே, சில வாலிப ஆண்களை சில பெண் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஏன் இவனை பெற்றெடுத்தனோ தெரியாது, ரொம்ப மோசமாக நடந்து கொள்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள், இந்த வாலிபத்தை எப்படி கழித்திருக்கிறார்கள்? ஒவ்வொரு இஸ்லாத்துடைய அடிப்படையை எடுத்து பாருங்கள், அதுக்கு பின்னால் வாலிபர்கள் இருக்கிறார்கள். ஏன் நம்முடைய இந்த வாலிபத்தை இந்த சஹாபாக்களுக்கு முடியும் என்றால், அல்லாஹ் இவர்களுக்கும் கொடுத்து அவர்கள் சாதித்தார்கள் என்றால் ஏன் எங்களுக்கு முடியாது? அல்லாஹ் நமக்கு சக்தியை தரவில்லையா? கண்ணியமார்களே, இஸ்லாத்துடைய அடிப்படையை எடுத்து பாருங்கள். ஆரம்ப காலம் இஸ்லாத்து ஏற்றுக்கூடிய காலம், சுப்ஹானல்லாஹ், ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்து ஏற்றுக்கொண்டவுடன் அந்த பட்டியலை எடுத்து பாருங்கள். அந்த பட்டியலில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் 30 வயது, உமர் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு ரிவாயத்துடையபடி 27 வயது, அடுத்தடுத்த சஹாபாக்கள் 17, 18, 19 வயதுடைய சஹாபாக்கள், இளம் வாலிபர்கள், இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டிய வாலிபர்கள். ஏன் எங்களுக்கு முடியாது கண்ணியமார்களே? இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு பின்னால் அலி ரழியல்லாஹு அவர்கள் எத்தனை வயது? மிக இளம் சிறிய வயது சஹாபி அவர்கள். அந்த அலி ரழியல்லாஹு அவர்களை தான் ஹிஜ்ரத்துக்கு அடிப்படையாகவும் வைத்தார்கள். இஸ்லாத்துடைய அடிப்படை எடுத்து பாருங்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம், ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துடைய அடிப்படை 17, 18 வயசு இளம் வாலிபர்கள். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வாலிபத்தை நாம் எதுக்கு செஞ்சிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க, இஸ்லாத்துக்காக வேண்டிய வாலிபத்தில் என்ன செஞ்சிருக்கிறேன்? என்னால் இஸ்லாத்துக்கு ஏதும் உதவி நடந்திருக்கிறதா? என்னால் இஸ்லாத்துக்கு ஏதும் பங்களிப்பு உண்டாக இருக்கிறதா? என்னால் யாரும் இஸ்லாத்துடைய தீனுடைய ஒரு விஷயத்தை விளங்கி இருக்கிறார்களா? என்னுடைய வாலிபத்தால சமூகத்துக்கு என்ன நடந்திருக்குது? ஊருக்கு என்ன நடந்திருக்குது? பள்ளிக்கு என்ன நடந்திருக்குது? என் குடும்பத்துக்கு என்ன நடந்திருக்கு? அன்பார்ந்தவர்களே, ஆனால் மறுபக்கம் சொல்வதற்கு கவலையான நிறைய தகவல்கள், நிறைய சம்பவங்கள் இருக்கிறது கண்ணியமார்களே. நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஹிஜ்ரத்தை எடுத்து பாருங்கள். சுப்ஹான ஜல்ல ஜலாலுஹு, ஹிஜ்ரத்துடைய அடிப்படையை எடுத்து பாருங்கள். நபி அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போகக்கூடிய நேரம், மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகக்கூடிய நேரம், தன்னுடைய கட்டிலில் படுக்க வைத்தவர்கள் அலி ரழியல்லாஹு அவர்கள், வாலிபர், தெரியும் நபி அவங்க போனா என்னைய கொல்லுவாங்க. ஆனா தைரியமாக வந்து நபி அவங்க சொல்றாங்க, அலி, நான் மதீனாவுக்கு போக போறேன், மக்கால சில அமானிதங்கள் இருக்குது. அந்த 19 வயது சில ரிவாயத்துப்படி அலி ரழியல்லாஹு 19 வயது இருக்கும் என்று சில ரிவாயத்தில் சொல்லப்படுகிறது. அந்த வயதில் அமானிதங்களை கொடுக்கிறார்கள், இன்ன அமானிதங்கள் இருக்குது, நான் மதீனாவுக்கு போனதன் பின்னால மக்கால அமானிதங்களை முடிச்சிட்டு மதீனாவுக்கு வரணும். கண்ணியமானவர்களே, குஃபார்கள் வீட்டை திறந்து பார்த்தா பெட்ல இருக்கிறது அலி ரழியல்லாஹு அவர்கள், ஒரு இளம் வாலிபர், இஸ்லாத்துடைய ஹிஜ்ரத்துடைய அடிப்படைக்காக வேண்டி நபி அவர்களுக்கு உதவி செய்தது. கண்ணியமார்களே, நபி அவர்கள் போகக்கூடிய வழியில் குகையில் போய் ஒளிந்தார்கள். எல்லோருக்கும் தெரியும் இந்த முழு பயணத்துக்கு உதவியர்கள் வாலிப கூட்டம் சமைத்து கொடுத்தது அஸ்மா பின் அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹா. 27 வயது, நபி அவர்களுக்கு தூது கொடுத்தது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு மகன், ஒரு 13-14 வயது, சுராகத் ஆமிர் பின் ஃபுஹைரா, நபியோருடைய போகக்கூடிய பாதையில வழிகளை மறைப்பதற்காக ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தவர் ஒரு வாலிபர், ஆமிர் பின் ஃபுஹைரா ஒரு வாலிபர். இந்த வாலிப கூட்டத்தின் மூலம் நபியவர்கள் மதீனாவுக்கு போய் சேர்ந்தார்கள். கண்ணியமார்களே, குரானுடைய அடிப்படை எடுத்து பாருங்கள். குரான், நாம் ஓதக்கூடிய இந்த குரான், நாம் ஓதக்கூடிய இந்த குரான் எழுத்துறையில் வருவதற்கு ஒரு இளம் சஹாபிதான் காரணம். ஜெய்த் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு, நபி அவங்க சொன்னாங்க, கண்ணியமார்களே, குரான் அங்கே மிங்கும் எழுதப்பட்டு கொண்டிருந்தது, அந்த எழுதுதை ஜெய்த் இப்னு சாபித் ரழியல்லாஹு அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள். ரெண்டு காலகட்டத்தில், ஒன்று அது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுடைய காலகட்டத்தில் குரானை ஒன்று சேர்த்தார்கள், உஸ்மான் ரழியல்லாஹுடைய காலத்தில் இந்த குரானை ஒன்று சேர்த்தார்கள் ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அவர்கள். கண்ணியமார்களே, டிரான்ஸ்லேஷன் நபியர்களுக்கு யகுதியின கடிதம் வரும், இபரானி பாஷையில், அந்த பாஷை நபியர்களுக்கு தெரியாது. நபியர்கள் கூப்பிட்டாங்க, செய்தி போன சாபித், இந்த பாஷையை படிச்சு எனக்கு சொல்லும் கண்ணியமார்களே. 17 நாளில் மொத்தமே 17 நாளில் ஒரு பாஷையை படித்து வாசிக்க எழுத தெரிந்த மிக முக்கியமான ஒரு பிடத்தை சாதித்து காட்டினார்கள் ஒரு இளம் சஹாபி. கண்ணியமானவர்கள் ஒரு பாஷை படிக்கிறதுக்கு 6 மாசம், சில பாஷை படிக்கலாம், பேச மாத்திரம் தெரியும், ஆனா அந்த எழுத்து எழுத முடியாது. ஜெய்துபுன் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதவும் வாசிக்கவும் சொல்வதை விளங்கவும் 17 நாளில் விளங்கிக் கொண்டார்கள். சுப்ஹான ஜல்ல ஜலாலு. கண்ணியமானவர்களே, இந்த வாலிப சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள், இஸ்லாத்துக்கான தன்னையை அர்ப்பணித்தார்கள், தன்னுடைய முழு வாலிபத்தையும் இதற்காக வேண்டி செலவழித்திருக்கிறார்கள். சுஹானல்லாஹ், நபி அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் மதீனாவுக்கு கிரவுண்ட் ஒர்க் அடிப்படை பேஸ் செய்வதற்காக வேண்டி அனுப்பினார்கள் ஒரு இளம் சஹாபி, முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். பணக்கார சஹாபி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், முழு சொத்து செல்வத்தை இழந்தார். பரதேசிய நிலைமையில் தான் மதீனாவுக்கு போனார்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமார்களை, நமக்கு சொன்னா என்ன சொல்லுவோம், இந்த வயசுல இவரை இவ்வளவு தூரம் அனுப்பிடுமா? நபி அவங்க சொல்றாங்க, முஸ்அப் மதீனாவுக்கு போங்க, நாங்க ஹிஜ்ரத் வர இருக்கிறோம், அங்க போய் இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்க. ஒரே ஒரு சஹாபி, ஒரே ஒரு வாலிப சஹாபி மதீனாவுக்கு போகிறார்கள். முதல் வருடம் உழைப்பு 12 பேர் இஸ்லாத்துக்கு, இரண்டாவது வருடம் உழைப்பு 72 பேர் இஸ்லாத்துக்கு. நபி அவர்கள் மதீனாவுக்கு வரக்கூடிய நேரம், நபி அவர்களை தலால் பதூர் என்று அழைத்து பாட்டு பாடி நபி அவர்கள் அழைப்பதற்கு முதல் உழைப்பு செய்தவர் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட சஹாபி, இளம் சஹாபி, பணக்கார சஹாபி. அந்த சஹாபி ஒரு பாதையில் செல்வார் என்றால் இஸ்லாத்துக்கு முன் அந்த பகுதியை நறுமணத்தால் அடிக்கும், சொல்வார்கள் முஸ்அப் தான் போராடா இருக்கும், அந்த அளவு விலை கூடிய நறுமணங்களை பூசக்கூடியவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், தன்னை முழுமையாக இஸ்லாத்துக்கு அர்ப்பணித்தார். கண்ணியமார்களே, இவருடைய சம்பவம் மிக பிரபலமானது. உஹதுடைய யுத்தம், வலது கையை கொடியில் ஏந்திருக்கிறார்கள், வலது கை வெட்டப்படுகிறது, இடது கையால் ஏந்துகிறார்கள், இடது கை வெட்டப்படுகிறது. தன்னுடைய 2 புஜத்தின் மூலமாக நான் மரணித்தாலும் இஸ்லாத்துடைய கொடி கீழே விழக்கூடாது என்பதற்காக தன்னுடைய 2 புஜத்தாலும் கொடியை தாங்கினார்கள். பின்னால் அம்பு எய்யப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எண்ணிவார்களே, கஃபன் செய்வதற்கு பணக்கார சஹாபி 200 திர்ஹம் பொறுமதியான ஆடை உடுத்தவர்கள், ஒரு நாளைக்கு ஒரு ஆடை உடுத்தவர்கள். கஃபனுக்கு ஆடை கிடையாது, தலையை மூடினால் கால் விளங்குகிறது, காலை மூடினால் தலை விளங்குகிறது. இப்படி தன்னை அர்ப்பணித்தவர்கள் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். கனிமாரே, சஹாபா கூடிய பட்டியலை எடுத்து பார்த்தால் இன்னொரு பிரபலமான கருத்தும் இருக்கிறது. நபியர்கள் சொன்னதாக, நுசிர்து பிஷபாப், நான் வாலிபர்களை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டேன். இது ஹதீஸ் ஆதாரப்பூர்வமாற்றது என்று சொன்னாலும் இந்த கருத்து மிக பிரபலமானது. நாம் வரலாற்றை எடுத்து பார்த்தால் எல்லா சரித்திரத்துக்கு பின்னாலும் எல்லா வாலிப சஹாபாக்கள், இளம் சஹாபாக்கள் அந்த வாலிபத்தை பயன்படுத்தியதன் காரணமாக அல்லாஹ் தீனை வளர்த்திருக்கிறான். கண்ணியமார்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு இளம் சஹாபி, அப்துல்லா இப்னு அப்பாஸ் நபி அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது 13 வயது. முஆத் இப்னு ஜபல் சொன்னார்கள், அலமும் பில் ஹலால் வல் ஹராம், ஹலால் ஹராத்தில் மிக அறிந்தவர் முஆத் இப்னு ஜபல். மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது 18 வயது. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை விட்டு பிரியும் பொழுது இளம் ஒரு சஹாபி பெண்மணி. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இளம் ஒரு வாலிப பெண்மணி. கண்ணியமான சகோதரர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்தில் வந்து மதீனாவில் அவருடைய தாய் ஹுமைசா கொடுக்கும் பொழுது 10 வயது, நபி அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது 20 வயது. முழு 10 வருடத்தையும் நபியுடைய ஹிதுமத்தில் பணிவிடையில் கழித்தவர்கள், விசேஷ துஆக்களை பெற்றுக் கொண்டவர்கள். கண்ணியமானவர்களே, இப்படி நாம் பட்டியலை விட்டு பார்த்தால் எல்லா சஹாபாக்களும் தன்னுடைய வாலிபத்தை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள் தீனுக்காக வேண்டி. கண்ணியமான சோழர்களை, நாமும் யோசித்து பார்ப்போம், ஏண்ட வாழ்க்கை, ஏண்ட தீன் எது வழியில கழியுது? சம்பவங்கள் சொல்ல போனால் ஏராளம். இஸ்லாத்தில் முதலாவதாக அம்பைந்தவரும் ஒரு 17 வயது சஹாபி. அவ்வளவு ரம்யன் ரம்ய பில் இஸ்லாம், அது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அவர்கள் தன்னுடைய 17வது வயதில் ஒரு அம்பை எய்தார்கள். இஸ்லாத்தில் எரியப்பட்ட முதல் அம்பு ஒரு வாலிப சஹாபியின் மூலம் எரியப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஏன் நம்முடைய வாலிபத்தை இந்த அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், பாக்கியம், இந்த வாலிபத்துடைய காலத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் நமக்கேன் செலவு செய்ய முடியாது? கண்ணியமார்களே, ஹதீஸை படித்து நாம் ரோஷம் கொள்வோம், சஹாபாக்களுடைய வரலாற்றை படித்து நாம் ரோஷமாக்கிக் கொள்வோம். எங்களுக்கு யார் யாருடைய வாலிபர்களுடைய, நம்முடைய யார் யாருடைய யூத்துடைய ஹிஸ்டரி தெரியும், கிரிக்கெட்டர்ஸுடைய தெரியும், ஆக்டர்ஸுடைய நடிகை நடிகர்களுடைய வரலாறு தெரியும், ஆனால் இந்த வாலிப சஹாபாக்கள் தீனுக்காக வேண்டிய தியாகங்கள், இந்த வாலிபத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் என்ற விடயத்தை கண்ணியமார்களே நாம் தெரியாமல் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் சொன்னார்கள், தல்ஹல் ஃபய்யாம் தல்ஹல் கைர், கொடையில் வாரி வழங்கக்கூடியவர்கள் ஒரு 16 வயது இளம் சஹாபி. இப்படி ஒவ்வொரு சரித்திரத்தை எடுத்து பார்த்த கண்ணியமானவர்களே, பயங்கரமான நிலைமைகள், கஷ்டமான நிலைமைகள் எல்லாவற்றிலும் இந்த வாலிபர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். கண்ணியமார்களே, ஹந்த குடைய யுத்தம் மிக பயங்கரமான ஒரு யுத்தம். முழுமையாக குஃபார்கள், முஷ்ரிகீன்கள், யகூதிகள் மூலம் சூழப்பட்ட ஒரு யுத்தம் தான் இந்த ஹந்த குடைய யுத்தம். அகல் வெட்டப்பட்டிருக்கிறது. அகலையும் தாண்டி மக்காவில் புகழ் பெற்ற 1000 வீரனுக்கு சமம் என்று சொல்லப்படக்கூடிய அம்ரு இப்னு அப்துவுத் அந்த குழியையும் அந்த அகலையும் தாண்டி சஹாபாக்குடைய மைதானத்தில் வந்து குதித்திருக்கிறான். மிக பிரமாண்டமானவன். அவனை பற்றி பல ரிவாயத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்ப்பதற்கு மிக பயங்கரமானவன், பெரிய விசால உடம்புடையவன். அவனோடு யாரும் மோதுவதற்கு முன் வர மாட்டார்கள். அந்த அகல் குழியையை தாண்டி, அந்த அகலியை தாண்டி சஹாபாக்குடைய மைதானத்தில் குதித்து கேட்கிறான், யார் என்னோடு போர் புரிவதற்கு தயார்? தனியவர்களே, சஹாபாக்கள் பெரும் பெரும் சஹாபாக்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு மஜ்லிஸில் இருக்கிறார்கள். காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அதுக்கு போன்ற மிகப்பெரிய சஹாபாக்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் ஹந்தக்குடைய மைதானம், அந்த யுத்தத்தில் அம்ரு இப்னு அப்துவுத் 1000 பேருக்கு சமமானவன் கேட்கிறான், யார் என்னோடு யுத்தம் புரிவதற்கு தயார்? சஹாபாக்குடைய படையில் சத்தம் வருதில்லை, சத்தம் எல்லாம் அமைதியா இருக்குது. நபிவர்கள் எல்லாரையும் பார்க்கிறார்கள், யாரும் எழும்பி முன்வருமாய் தெரியவில்லை. எழும்பினார்கள் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி அவங்களுக்கு ஒரே கலக்கம், அலி ரொம்ப சின்னவர், ஒரு சின்ன வாலிப சஹாபி. அலி எழும்பிருக்கிறார். சொன்னாங்க, அலி இஜ்லிஸ், இன்னஹு அம்ரு இப்னு அப்துவுத், தெரியுமா யார் வந்திருக்கிறா? மக்கால் மிகப்பெரிய போர் வீரன், 1000 பேருக்கு சமன், அம்ரு இப்னு அப்துவுத் அம்ரு வந்திருக்கிறார். உக்காருங்க அலியே. இரண்டாவது அம்ரு இப்னு சத்தம் போடுகிறான், எங்கே நீங்க சொன்ன சொர்க்கம், எங்கே நீங்க சொன்ன கலிமா, எங்கே நீங்க சொன்ன ஷஹாதத் என்று கேவலமாக இழிவாக பேசுகிறான். சஹாபாக்கள் யாரும் எழும்பாமல் இருக்கிறார்கள். இரண்டாவது தடவை அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்புகிறார்கள். சொன்னாங்க, அலி இன்னஹு அம்ரு இப்னு அப்துவுத் வந்திருக்கிறவன், அம்ரு நீங்க அவனோட போட்டி போட முடியாது, நீங்க சின்னவர். நபியவர்கள் அலியை உட்கார வச்சார்கள். ரழியல்லாஹு அன்ஹு மூணாவது தடவை கேவலமாக கேட்கிறான். சபையிலிருந்து யாரும் எழும்பவில்லை. அமர அலி ரழியல்லாஹு அவர்கள் மூணாவது தலைமை எழும்புறாங்க. நபியவங்க சொன்னாங்க, அலி துவா செஞ்சு நபியவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் ரிவாயத்தை பற்றி ரொம்ப பிரபலமாக எழுதப்பட்டிருக்கிறது. புழுதி கிளம்புகிறது, மிக வேகமாக யுத்தம் நடக்கிறது, இருவரும் யுத்தம் செய்கிறார்கள், யார் யாரை தாக்குறார்கள் என்று விளங்குறதில்லை, அந்த அளவு புழுதியாக இருக்கிறது. ஒரு சத்தம், நபியவர்கள் சொன்னார்கள், அலி அம்ரை கொலை செய்து விட்டார் என்று சொன்னார்கள். கண்ணியமார்களே, மிகப்பெரிய ஒரு போர் வீரன், சஹாபாக்கள் எழும்பதற்கு பயப்பட்டவர்கள், அமரவீரர்கள் பெரிய மிகப்பெரிய வீரர், அவர்களும் எழும்பாத ஒரு சந்தர்ப்பத்தில் இளம் சஹாபி, இஸ்லாத்துக்காக வேண்டி நான் எதையும் கொடுக்க தயார் என்று எழும்பி அலி ரழியல்லாஹு அவனை கொலை செய்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த இரத்தமும் அந்த அமைப்பில் வந்த அந்த வரிசையில் வந்தவர்கள் தான் நாம். ஆனால் நம்முடைய வீரமும் நம்முடைய இந்த டேலண்டும் நம்முடைய திறமைகளும் இங்கே செலவழிக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருத்தரும் கையை வைத்து கேட்போம், என்னுடைய இந்த வாலிபத்தால இந்த சமுதாயத்துக்கு என்ன நடந்திருக்குது, என்னால் என்ன செஞ்சிருக்கிறேன், என்னால் என்ன ஹயர் நடந்திருக்கிறது, இந்த ஊரில் நான் இவ்வளவு காலம் வசித்திருக்கிறேன், இந்த ஊருக்கு தீனுடைய விஷயத்தால தீனுடைய விடயத்தில் என்னால் என்ன நடந்திருக்கிறது. கண்ணியமாக ஒவ்வொருத்தரும் கேட்போம், பாவத்தை பத்தி பேச போனா பெரிய ஒரு பட்டியல இருக்குது, அது பேசுவதற்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கண்ணியமானவர்கள் அதில் ஒன்று ஒரு சிலரை மாத்திரம் கட்டாயம் சொல்லியாக வேண்டும். நம்முடைய இந்த வாலிபர்கள் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளும் செய்யக்கூடிய சில செயல்களும். கண்ணியமானவர்களே, இது நம்முடைய முஸ்லிம்களா, இது நம்முடைய ஒரு முஸ்லிம் வாலிபனா, இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முஸ்லிம்களா என்று பார்ப்பதற்கும் அசிங்கம், கேட்பதற்கும் அசிங்கமாக இருக்கிறது. கண்ணியமார்களே, வெளியே எங்கேயும் இல்ல கண்ணியமார்களே, நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டிய சமுதாயம் நம்முடைய வாலிபர்களுடைய மிக மோசமான ஒரு செய்திதான். கண்ணியமானவர்களே, வாயிலிருந்து வரக்கூடிய ஊத்த பேச்சு, எல்லோரும் யாரும் இது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. உம்மாவை இழுத்து பேசக்கூடியதே சர்வ சாதாரணமாக இருக்குது. யார் எடுத்து பாருங்க, சின்ன புள்ளை எடுத்தாலும், எந்த ஒரு வாலிபர் எடுத்தாலும், பள்ளியில முன்சப்ல தொழக்கூடியவராக இருந்தாலும், மிகப்பெரிய அமைப்பில் இருக்கக்கூடியவர்களும், ஒரு சின்ன ஒரு சண்டை, சின்ன ஒரு பிரச்சனை வந்தா உம்மாவையும் பாப்பாவையும் இழுத்து அசிங்கமாக துரு வார்த்தைகளை ஊத்த பேச்சு பேசக்கூடிய ரொம்ப கீழ்த்தரமான பழக்கம் சர்வ சாதாரணமாக இது கண்ணியமார்களே. ரொம்ப கவலையாக சொல்கிறோம், ஒரு பிரச்சனை வந்தா இந்த பகுதிகளில் கேட்க முடியாத அசிங்கமான வார்த்தைகள் இதான் நம்முடைய சஹாபாக்கள் சொன்ன வார்த்தைகள். கண்ணியமார்களே, சஹாபாக்களை கொலை செய்யக்கூடிய நேரம் துன்புறுத்தி கேட்கிறார்கள், இந்த இடத்துல முஹம்மத கொண்டு வந்து வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னைய விட்டா, உன்னைய விட்டுறதுக்கு விருப்பமா? சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ என்ன எவ்வளவு கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு முள் குத்துறது கூட நபி அவங்களோட மேல ஒரு முள் குத்துறது கூட விரும்பாதவர்கள் தான் நாம் என்று சொன்ன வார்த்தைகள் முழிந்த அந்த வாலிபர்கள். ஆனா எங்கடா வாலிபரோட வாயை பார்த்தா கண்ணியமானவர்களே அசிங்கமாக இருக்குது. உண்மை எழுத்து யாரும் மீசுவாங்களா? சஹாபாக்கள் நபிவங்கள்ட கேட்டாங்க, யார சொல்லலாம்? சொன்னாங்க, மிகப்பெரிய ஒரு பாவம் நான் ஒரு மனிதன் தன்னோட உண்மை கீழே. சாபாக்கள் கேட்டாங்க, யார சூழல்லா ஒரு மனிதன் உண்மை கேசுவானா? தாய் பெற்ற தாய்க்கு ஒரு ஒரு மகன் உண்மை கேசுவானா? சொன்னாங்க, நபி அவர்கள் உண்மைக்கு நேரடியாக ஏச மாட்டான், இன்னொருவருடைய தாயை இழுத்து அவனுடைய உண்மாவை இழுத்து ஏசுவான். அந்த தாயை இழுத்து ஏசுவது அது ஓண்ட உண்மாவை இழுத்து ஏசுறதுக்கு தான், அது அவன் தாய் அல்ல, நீ உன்னுடைய தாய் ஏசுகிறாய் என்று சொன்னார்கள். தன்னிவாங்க சர்வசாதாரணம். மனசுல கைய வச்சு கேளுங்க, இந்த வார்த்தை எப்படி எங்கள்கிட்ட பழக்கத்துல நாக்கு நுனில இருக்குது. இனிமானவர்களை ரொம்ப கேட்பதற்கு அருவறுப்பான ஒரு வார்த்தை. ஊத்த பேச்சு பேசுறத சிலருக்கு வல்லவர்கள் அதுலயும் போட்டு போடுறாங்க. இனிமார்களே, ஆண்கள் ஒரு பக்கம், இதுல பெண்களும் சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பார்ந்த வாலிபர்களே, இறக்கமானவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்த இந்த வாலிபத்தில் இந்த வார்த்தையை பேசுவதற்கல்ல கண்ணியமானவர்களே, ஏன் இந்த அசிங்கத்தை பேசணும்? சர்வசாதாரணமாகிட்டு பள்ளிக்குள்ளையும் பேசுறான், பள்ளிக்கு வெளியையும் பேசுறான், பள்ளிக்குள்ளையும் உச்ச பேச்சு பேச சர்வசாதாரணம். கண்ணியமார்களே, இறக்கமானவர்கள் ரொம்ப பணிவாக கேட்டுக்கொள்கிறோம், ரொம்ப இறக்கமாக கேட்டுக்கொள்கிறோம், இது நம்மை அழிவில் போய் கொண்டு பேசிக்கும். இன்னொன்றுதான் கண்ணியமானவர்களே, மோசமான பழக்க வழக்கம். இந்த பழக்க வழக்கம் யார் சொல்லி கொடுத்தாங்களோ, எப்படி சொல்லி எப்படி வந்துச்சோ அல்லாஹு ஆலம். கண்ணியமானவர்களே, அது தெளிவாக சொல்லணும். குடு, சிகரெட், கஞ்சா புதுசா மார்க்கெட்ல வந்து இருக்குது, கேரளா கஞ்சா. கண்ணியமானவர்களே, ஏன் இது எங்கால வந்து இருக்குது? கேஜி என்னமோ அடிச்சிருக்குது, ஆட்டலையும் அடிச்சிருக்கிறான், கேடி எக்ஸ்பிரஸ், கேரளா கஞ்சா எக்ஸ்பிரஸ், அதுக்கு மேல போட்டு இருக்குது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கண்ணியமார்களே, யார் கொண்டு வந்த பழக்கம்? வாலிபர்களை பார்த்தா எல்லாட வாயிலும் என்னமோ போட்டு சப்பி கொண்டு இருக்கிறான். எனக்கு சப்புறான் கண்ணியமானவர்களே, ஏன் நல்ல சாப்பாடு இல்லையா வீட்டுல? ஏன் நல்ல உணவுகள் கிடையாதா? நமக்கு தரப்பட்டு இல்லையா? யார வாலிபர் எடுத்து பார்த்தால், 25-30 எடுத்து பார்த்தால் ஏதோ ஒன்றை சப்பி கொண்டு இருக்கிறார். கண்ணியமான கூடும் கூடாதே, அந்த பாபுல் கூடுமா அறாமா பத்துவா? இரண்டாவது கண்ணியமார்களே, அசிங்கமான தேவையில்லாத உணவுகள் நாம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். பாபுல் இண்டு, பீடாண்டு, என்னென்னமோ சாப்பாடுகள், என்னென்னமோ வாயில அதை எடுத்து ஒரு சுருட்டு சுருட்டி வாயிலுக்கு வச்சு கொண்டு இருக்கிறோம். அதால ஒரு சந்தோஷம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாலிபம் இப்படி கழியறதுக்கு வந்த வாலிபம் அல்ல. அல்லாஹ் இந்த வாலிபத்தை எதிர்பார்க்கிறான், நாம் இந்த வாலிபத்தை இப்படி கழிக்க பார்க்கிறோம். சஹாபாக்கள் முன்மாதிரி, நபிமார்கள் முன்மாதிரி, எல்லாத்துக்கும் முன்மாதிரிகள் இருக்குது. அந்த முன்மாதிரிகளை படிப்போம் கண்ணியமார்களே, இல்ல நாங்கள் எல்லாம் நாசமாகிப்போம். இது மிக முக்கியமான ஒரு காரணம் தான் கண்ணியமார்களே, நம்முடைய கெட்ட கூட்டாளிமார். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு கெட்ட கூட்டாளி மாறின விலங்குதா அல்லாஹ் ஒதுங்கி விடுவோம். நாளை தயாமத்து நாள்ல நாளைக்கு எல்லா கூட்டாளி மாறும் ஒன்று சேருவாங்க, சொல்லி போட்டு இவர் அவற்றின் ஓரமாகிடுவார், இவன் தான் என்ன கெடுத்தான் என்று சொல்லி. கண்ணியமானவர்களே, இந்த கூட்டாளி சென்மதான் மிக மோசமான பல விளைவுகளை நல்ல பிள்ளைக்கும் கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம். பல வாலிபர்கள் கெங்கா குரூப்பாக ஒன்று சேர்ந்து கொண்டு இந்த போதை வசதிகளையும் இந்த அசிங்கமான பாவனைகளையும் இந்த ஊத்த பேச்சுகளையும் ஈடுபடுவதற்கு மிக முக்கியமான காரணம் கெட்ட சூழல், கெட்ட கூட்டாளித்தன்மைகள். அன்பார்ந்தவர்களே, இறக்கமான வாலிபர்களே, அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியை தந்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு இந்த கட்டத்தை பூவ சக்தியுள்ள பருவம் என்று சொல்லியிருக்கிறான். நாம் இந்த சக்தியை தீனுக்காக பயன்படுத்துவோம். எவ்வளவு காரியங்கள் ஊர்ல செய்ய இருக்குது, எவ்வளவு காரியங்கள் எங்களுக்கு தேவையா இருக்குது, எங்கெல்லாம் விட்டு போட்டு நாங்கள் பராக்காக இருக்கிறோம். வாலிபர்களே, அன்பார்ந்த இறக்கமுள்ள வாலிபத்தை அடைந்திருக்கக்கூடியவர்களே, தீனுடைய விஷயத்தில் ஈடுபடுவோம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம், நம்முடைய வாலிபத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் செலவழிப்போம். அன்பார்ந்தவர்களே, கடைசியாக ஒரு காலத்தில் இருக்கிறோம், அது விஷ காலம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எல்லாரும் சந்தோஷம்தான், ஆனா நம்முடைய பிறநாள் விட்டு போட்டு நம்ம நாம இல்லாத எல்லா பிறநாளையும் நாங்களும் கொண்டாடுறது, இப்படி ஒரு பிறநாள், இது என்ன விசாக்க நாள்? அன்பார்ந்தவர்களே, தெமகுல என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த விசாக்க நாள். புத்தர் பிறந்த, புத்தர் புத்தத்துவத்தை அடைந்த, புத்தர் அவர் பரிமாணம் என்று சொல்லுவார்கள், அவர் ஒரு உயர்நிலையை அடைந்த மரணித்த நாள் என்று சொல்லக்கூடிய புதுவீமன், இது போல இபதீமன் பிரிநீவன் வீமன் சொல்லக்கூடிய தெமகுல என்று சொல்லக்கூடிய இந்த நாள், இந்த நாளை பௌத்தர்கள் சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். இதுக்குதான் விசக் தினம் என்று சொல்கிறார்கள். இந்த சந்தோஷமான தினம், புத்தர் பிறந்த தினத்தை அவர்கள் வழிபாடு என்று சொல்லி சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாக உணவு வழங்குகிறார்கள். உணவு வழங்கி, அது என்ன உணவாக இருந்தாலும் உணவு வழங்கி அலங்கரித்து கூடு அடித்து அது தோரணைகள் போட்டு அவர்கள் அந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். இந்த தினத்துக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அன்பார்ந்தவர்களே, இறக்கமானவர்களே, சென்ற காலங்கள் ரொம்ப மோசமாக பல நிலைமைகள் இருந்திருக்கிறது, ரொம்ப பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த தினம் அவர்கள் கௌரவிக்கக்கூடிய தினம். அந்த தினம் புத்தர் பிறந்திருக்கிறார், அவருடைய கருத்துப்படி அவர்கள் தினத்தை கௌரவப்படுத்துகிறார்கள். மாஷா அல்லாஹ், அது அவர்களுடைய ஒரு கொள்கை. எந்த மதத்தையும் இஸ்லாம் ஏசுவதற்கு தடை செய்திருக்கிறது. நாம் நம்முடைய வழிபாடு, நம்முடைய மார்க்கம், நமக்கு அல்லாஹ் ஒரு வழிமுறையை தந்திருக்கிறான். எந்த ஒரு மார்க்கத்துக்கும் உதவி செய்வதற்கு நாம் கட்டாயப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, நாம் வழிமுறை நாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டவர்களும் அல்ல. சில மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சகஜீவன சகவாழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்க மற்ற மக்களோட மாற்று மத மக்களோட சேர்ந்து நடக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் இஸ்லாம் மாற்று மத மக்களோடு அன்பாக பண்பாக அந்யுன்யமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே தவிர, மக்களோடு நடந்து கொள்ளுங்கள், மதத்துக்கு உதவி செய்ய வேண்டாம் என்றுதான் சொல்லியிருக்கிறது. நாங்கள் மாறி விளங்கி இருக்கிறோம், மக்களோடு சேர்ந்து நடப்போம் என்று சொல்லி மதத்துக்கும் உதவி செய்வதும், மதத்துடைய விடயங்கள் சம்பிரதாய விடயங்கள் அவர்கள் கொண்டாடக்கூடிய விழாக்களில் நாங்களும் பங்கு பற்றி அதில் நாம் சேர்ந்து நாம் கொண்டாடுவது, அது தடை செய்யப்பட்டாக ஒன்றாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்னும் சில ஒரு விஷயம்தான், இந்த தோரணை பார்க்க போகக்கூடியவர்கள் இது என்ன இருக்குது? புத்தருடைய 550 ஜாதக கதாவ இருக்குது. ஒவ்வொரு கதாவைய ஒரு சம்பவங்களை அது ஒரு கதை வடிவத்தை அமைத்து அதை சொல்கிறார்கள். அந்த ஒரு லைட்டை பார்ப்பதற்காக வேண்டி, அந்த அலங்காரத்தை பார்ப்பதற்காக வேண்டி நாமும் செல்கிறோம். கண்ணியமானவர்களே, ஷியாருல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய அடையாளங்கள் இருக்குது. இஸ்லாத்துடைய அடையாளங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, பஹுவமின் தக்வல் குலூப், அது அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு உள்ளச்சத்தோடு சம்பந்தப்பட்டது. இஸ்லாத்தோடு அல்லாத ஏனைய மதங்களுடைய கோட்பாடுகளுடைய அடையாள சின்னங்களை நாம் கௌரவப்படுத்தும் முகமாக போவோம் என்றால் அதுவும் பாவத்தில் தான் போய் சேரும். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, அந்த சிலவங்க சொல்றாங்க, லைட்டை தான பார்க்க போறேன். சில உலமாக்களுடைய கருத்து, அத்தஷப்பு அல் பாஹிரி யுசப்பிபு வசீலத்தன் இல தஷப்பு அல் பாஹிரி, உள்ரங்க வெளிரங்க ஒப்புதல், இவரை போய் ஒப்பாகிறது, இதை பார்க்க போறது, நாங்களும் சேர்ந்து நிக்கிறது, நாங்களும் போய் தஞ்சல் சாப்பாடுக்கு போல நிக்கிறது, இப்படி இந்த மகத்துவம் ஒரு நாள் உள்ளத்தில் உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒப்புதலையும் உண்டாக்கி வைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், இஸ்லாம் தெளிவாக சொல்லிருக்கிறது, குஃபார்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், மஜூசிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள், சினை வழங்கக்கூடியவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், யஹூதி நசாராக்கு மாற்றம் செய்யுங்கள், வெளிரங்க அடிப்படையில் தாடிய வழங்கோ மீசையை கத்தரிச்சு கொள்ளுங்கோ வெளிரங்கத்திலும் மாற்றம் செய்யுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிரங்கத்திலையும் ஒப்புதல் ஆக வேண்டாம், காரணம் அது வெளிரங்க ஒப்புதல், உள்ரங்கத்தில் ஒப்புதலை உண்டாக்கி அதை பெருமைப்படுத்தி அதை நீ கண்ணியப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனால், கண்ணியமானவர்களே, இந்த கூட்டம் கூட்டமாக போய் சாப்பிடுவது, ஃபேமிலி ஃபேமிலியாக புள்ள குட்டியோடு சேர்ந்து ஊர் ஊராக போய் இந்த நிகழ்ச்சியில கண்டுகளிப்பதை தயவு செய்து தவிர்த்து கொள்வோம். நம்முடைய பெண்மணிகள் கட்டாயம் போய் இந்த விஷயத்தை சொல்லுங்க. பெண்கள் தெரியாமல் செய்கிறார்கள், அறிக்கும் பெண்கள் இந்த அபாயம் எடுத்துக்கொண்டு, இந்த ஜில்பாப் எடுத்துக்கொண்டு கூட்டம் கூட்டமாக போய் குடும்பங்களோட புள்ள குட்டிகளோடு நின்று பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இது நம்முடைய வணக்க வழிபாடு அல்ல. நம்முடைய வழக்க வழிபாட்டு எவ்வளவு கருத்து வேற்றுமையில் இருக்குது, போகலுமா போகக்கூடாதா? இன்னொரு மதத்துடைய ஒரு கொண்டாட்ட தினத்தில் போய் நாம் செலிபிரேட் பண்ணுகிறோம், நாமும் சேர்ந்து கொண்டாடுகிறோம்.
அதனால கண்ணியமார்களே, இஸ்லாம் மனிதர்களோடு சேர்ந்து நடப்பதற்கு தாராளம் அனுமதி தந்திருக்குது. உதவி செய்யலாம், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், அவர்களை போய் விசாரிக்கலாம், அவருடைய வீடுகளுக்கு போகலாம். ஆனால் மதத்தோடு சம்பந்தப்படக்கூடிய எந்த விஷயத்துக்கும் உதவி செய்வது இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த தகவலை வீட்டில் பெண்களுக்கு கொண்டு போய் சேருங்கள். பெண்கள் நமக்கு தெரியாம அவர்கள் மகரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிள்ளைகள் குடும்பத்தோடு கொமர் பெண்களோடு ஊர் ஊராக ஒவ்வொரு தொரண் பார்க்கறதுக்கும், இந்த வெசக்கூடிய இந்த அலங்காரத்தை பார்ப்பதற்கும், இந்த கண்காட்சிகளை பார்ப்பதற்கும் போலின் போட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த உணவுகளை சாப்பிடுவதற்காக வேண்டி இந்த ஆடை உடுத்து கொண்டு பெண்கள் வரிசையில் இருக்கிறாங்க. ஐஸ்கிரீம் கொடுக்கறான், கடலை கொடுக்கறான், இதை சாப்பிடுறதுக்காக வேண்டி பெண்கள் போலி நிற்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, பெண்களை பெற்றெடுத்தவர்களே, மனைவிமார்கள் இருப்பார்கள், குழந்தை சகோதரிகள் இவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் இந்த செய்தியை எத்தி வையுங்கள். பலவிதமான தகவல்கள் இருக்குது. நாம் ஒரு எதிர் பிரச்சனையும் எதிர்நோக்கி இருக்கிறோம். பல இடங்களில் முன்பின் ஏதும் நடந்தால் அதே பிரச்சனையை படுத்தி பலவிதமான அசம்பாவிதம் உண்டாக்குவதற்கும் இடம்பாடுகள் நிறைய இருக்கிறது. புத்தியை நாம் நல்லாக பாவித்து நன்றாக சிந்தித்து நடந்து கொள்வோம். நம் அழகான நம்முடைய இந்த வாலிபர்கள், அல்லாஹ் நமக்கு ஒரு சக்தியை தந்திருக்கிறான். அந்த சக்தியை நாம் தீனுக்காக பாவிப்போம். யாருக்கும் வைக்கப்படுவது கிடையாது. வாலிபர்கள் யோசிக்கிறாங்க, இந்த வயசுல என்னப்பா 40 பூர்வம் வேண்டியதை பார்ப்போம். அப்படி சிலருடைய ஒரு கணிப்பு இருக்குது. இப்ப மனுஷன் என்ன செய்ய, இப்ப நல்லா சம்பாதிச்சு ஓடி ஆடுற வயசு, இப்ப கல்யாணம் கட்டி நல்ல கடை வீடோடு இருக்கக்கூடிய காலம், 40 பின்னால ஹஜ் செய்வோம், 40 பின்னால உம்ரா செய்வோம், 40 பின்னால பள்ளி புறாவாக ஆகி பள்ளிக்குள்ளால் ஏப்போம், இந்த காலத்துல என்ஜாய் பண்ணுவோம் என்று இந்த வாலிபத்தை அநேகமான பேர் வீணடித்துக் கொண்டிருக்கிறார். ஹதீஸில் சொல்லப்பட்டது போல் வாலிபத்தில் செய்யக்கூடிய அமல் மிக மிக அந்தஸ்து கூட இருக்கிறது. யார் வாலிபத்தில் அமல் செய்து வயோதிபத்தில் அமல் செய்ய முடியாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு விசேடமான கூலிகளை அமைத்திருக்கிறான். சிலவங்களுக்கு வெக்கமா இருக்குது, தொப்பி போட இயலாது, தாடி வைக்க இயலாது, சுண்ணத்தை செய்ய இயலாது, வெக்கமா இருக்குது, நான் இந்த புதிய வயசு இதெல்லாம் செய்யலுமா. கண்ணியமானவர்களே, சஹாபா கூட வரலாற்றை எடுத்து பார்த்தால் அந்த சஹாபாக்கள் அந்த வாலிப வயசுல எப்படி நபிவர்களை அணு அணுவாக பின்பற்றினார்கள். கரண்டை கீழே கழிச்சாம் போனா தூக்குறதுக்கு வெக்கமா இருக்கு, சொல்றாங்க நான் கிழவன் ஆயிட்டேனா. கண்ணியமானவர்களே, நாம் கிழவன் கிடையாது. வாலிபத்தில் நபிவர்களை பின்பற்றுவோம், நபிவர்களை நேசிப்போம். நமக்கு ரோல் மாடல், நமக்கு முன்னுதாரம் உலகத்தில் யாரும் கிடையாது. நம்முடைய அன்பு நபி முஹம்மது முஸ்தபா, அஹமது முஸ்தபா, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களை பின்பற்றுவோம். அழகான பின்பற்றுதல் கண்ணியமானவர்களே. கடைசியாக நாம் ஒரு சுருக்கத்தை வருகிறோம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து தான் நம்முடைய வாலிபம். இந்த வாலிபத்தை யார் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் கழிக்கிறார்களோ அல்லாஹ் மறுமையில் அவர்களை சங்கைப்படுத்திருக்கிறான், விசேஷமாக கௌரவப்படுத்துகிறான். இந்த வாலிபத்தில் யார் மோசமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறார்களோ அல்லாஹ் இவர்களையும் சோதிக்கவும் இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இதில் யாருக்கும் பாகுபாடு கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்தான். அல்லாஹ் அவனை அழித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன் கவலை தான். யார் ரசூலல்லாஹ் இன்னஹும் மின் அஹ்லிக், யார் ரசூலல்லாஹ் அவனுடைய குடும்பத்தில் உள்ளவனே யா அல்லாஹ் என்று சொன்ன அல்லாஹ் சொல்கிறான், அவன் உங்களை சார்ந்தவன் அல்ல, அவன் உங்களை சேர்ந்தவன் இல்லை. காரணம் என்ன? தீன் இல்லை, இஸ்லாம் இல்லை, மார்க்கம் இல்லை. அது யாராக இருந்தாலும் அல்லாஹ் அவனை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இஸ்லாத்தோடு ஈமானோடு இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அன்பான வாலிபர்களே, யாரையும் ஏசுவதோ யாரையும் குறை கூறுவது கிடையாது. நம்முடைய இந்த வாலிபத்துடைய இந்த அழகான இந்த பருவத்தில் நாம் தீனுக்காக பாடுபடுவோம், தீனுக்காக ஒத்துழைப்போம். நிறைய தீனுடைய விஷயங்கள் இருக்குது. பள்ளி வாசலில் ஈடுபடுவோம், பள்ளி வாசல் மதரசாக்கள் மக்தபாக்கள் போய் நம்முடைய இந்த வாலிபத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும். பல வாலிபர்கள் தன்னால் முடியுமான பல நல்ல காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் தேடுவோம். சில வாலிபர்களுக்கு சும்மா இருந்தாதான் பாவங்களுக்குரிய ஆசைகள் பாவங்களுக்குரிய வழிகள் உண்டாகிறது. நாங்கள் ஏதாவது ஈடுபட்டால் அந்த பாவத்துடைய வழிகள் அப்படி குறைந்துவிடும். நம்முடைய மூத்த மக்கள், நம்முடைய மூத்தவர்கள் மகளால் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. எந்த நபரிடத்தில், எந்த வாலிபரிடத்தில் நல்ல திறமைகள் இருக்கிறதோ அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அவர்களை அந்தந்த திறனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்கள் மூலம் சமுதாயத்தில் பலவிதமான நலவுகளை செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பான். நபி அவர்கள்
கண்டார்கள். ஒவ்வொரு சாபியிடமும் ஒரு விதமான திறன் இருந்ததை கூப்பிட்டு அவர்கள் அதனை கொடுத்தார்கள். அவர்கள் இதில் முன்னேறினார்கள். எனவே கண்ணியமானவரே, வரக்கூடிய காலங்கள் மிக பயங்கரமான காலம். அந்த காலங்களில் நாம் மிக பேணுதலாக, ரொம்ப முறையாக, யாருடன் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒழுக்கமாக நம்முடைய இஸ்லாத்தை பாதுகாத்து, இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அழகாக இந்த தீனை பாதுகாப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்து தருவானாக. எல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, குற்றம் குறைகளை மன்னித்து தருவாயாக, கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்க தோஃபிக் செய்வாயாக, துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஸ்ரதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.